இப்பொழுதும் இந்த காலையிலே இந்த டிசம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தி யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 25-26 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். 25 மட்டும் வாசிப்போம்.
நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும்
பச்சை கிளிகளும்
முசுக்கட்டை பூச்சிகளும்
பச்சை புழுக்களும்
பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்.
வருஷத்தின் முடிவில் கர்த்த நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு சேனை இருக்கிறது, பெரிய சேனை. நம்முடைய ஆண்டவர் ராஜா இல்லையா, ராஜான சேனை இருக்கும். நம்முடைய ராஜாவுக்கு பெரிய பெரிய சேனை இருக்கிறது. இந்த சேனை உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் நினைக்கிற மாதிரி சேனை கிடையாது. அவருடைய சேனை நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. சொல்ல போனா இந்த சேனையை நினைச்சாலே நமக்கு வேடிக்கையா இருக்குது இல்லையா. அதை பாருங்க, அவர் சொல்லுகிற சேனை என்ன, வெட்டுக்கிளி, அடுத்தது பச்சை கிளி, 3வது முசுக்கட்டை பூச்சி, 4வது பச்சை புழு. புழு, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, இதுதான் அவருடைய சேனையா இல்லையா, இதுதான் என்னுடைய சேனைங்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் பாருங்க, அவருக்கு ஒரு சேனை வச்சிருக்கிறார். அந்த சேனை புழு பூச்சியை கூட தனக்கு சேனையை வைத்து கர்த்தர் என்ன செய்யற, தன்னுடைய காரியத்தை செய்கிறார். இந்த சேனைகள் என்ன செய்கிறது, பல இடங்களில் சேதத்தை விளைவிக்கிறது. ஒரு ராணுவம் போய் ஒரு இடத்துல சேதாரத்தை உண்டாக்குகிறது போல, கர்த்தர் உண்டாக்குன இந்த சேனைகள், வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு, இவைகள் எல்லாம் மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணும். இது யாருக்கு சேதாரத்தை உண்டு பண்ணுகிறதோ அதற்கு காரணம் இருக்கிறது. ஆனால் இங்க நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன, அவைகள் பட்சித்து போட்டதான வருஷங்களின் விளைவுகள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்தின் கடைசியிலே, இந்த கடைசி மாதத்தில், இந்த வருஷத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, உங்கள் ஆசீர்வாதங்கள் எவைகள் எல்லாம் பட்சிக்கப்பட்டு போனதோ, அதை இந்த மாதத்தின், இந்த கடைசி வருஷத்தின் இந்த கடைசி மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுவும் உங்களுக்கு லாஸ் ஆகாது. இழந்துட்டோமே அவ்வளவுதான் அப்படி நினைக்காதீங்க, அதை கர்த்தர் திரும்ப தருவேன் அப்படிங்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஜப அபிஷேகத்தை பட்சிக்கப்பட விட்டு கொடுத்திருக்கலாம், உங்கள் ஜப அபிஷேகம் உங்கள் வாழ்க்கை விட்டு போயிருக்கலாம், உங்களுக்கு இருந்த வைராக்கியம் ஒருவேளை பட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தம் ஒருவேளை கொஞ்சம் பட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்குரிய உலக ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் பட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்குரிய சரீர ஆரோக்கியம் கொஞ்சம் பட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் காரியம் பட்சிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பட்சிக்கப்பட்டதை அப்படியே டோட்டல் லாஸ், பெர்மனன்ட் லாஸ் நீங்க நினைக்காதீங்க, நிரந்தரமா நீங்க இழந்துட்டு நினைக்காதீங்க, அதை நான் திரும்பவும் கொடுக்க போகிறேன் கர்த்தர். அல்லேலூயா. இழந்துட்டமே அவ்வளவுதான், போனது போனதுதான் அப்படி நினைக்காதீங்க. அப்படி உங்களையே நீங்க தேற்றிக் கொள்ளாதீங்க, அதுல நீங்கள் அப்படியே இருந்து கொள்வதற்கு பழகி கொள்ளாதீங்க. போனது போனதுதான், இனி வராது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நான் மறுபடியும் ஜெபத்தில் எழுபவேனா, நான் மறுபடியும் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் எழுபவேனா, மறுபடியும் கர்த்தருக்குள்ள வைராக்கியத்தில் எழுபவேனா, மறுபடியும் என் சரீர ஆரோக்கியத்தில் எழுபவேனா, மறுபடியும் என் பொருளாதார நன்மை ஆசீர்வாதத்தில் எழுபவேனா, சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் திரும்பவும் கொடுக்க போகிறேன். திரும்பவும் கொடுப்பேன். நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் திரும்ப கொடுப்பது, இழந்ததை திரும்ப கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம லைஃப்ல பல நேரத்தில் நினைப்போம் சிலருடைய வாழ்க்கையில், ஐயோ நான் மட்டும் சின்ன வயசுல, இன்னும் சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டிருந்தா நான் இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்குவேன். ஏன்னா 20 வயசுல லட்சியம், 30 வயசுல லட்சிக்கப்பட்டேன், 35 வயசுல லட்சிக்கப்பட்டேன், நான் இன்னும் சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே. என் வாழ்க்கையில பெரும் பகுதி நான் இழந்துட்டேனே, என்னுடைய காலத்தை பெரும்பகுதி கத்தர் இல்லாம நான் வாழ்ந்துட்டேனே, அல்லது ரட்சிக்கப்பட்டு நான் என்னுடைய காலத்தை நான் இவ்வளவு காலம் நான் வீணாக்கிட்டேனே, கத்தருக்கு நான் பிரயோஜனமா ஒண்ணு செய்யாமலே வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு கூட நான் ஒண்ணுமே பெருசா கத்தருக்கு செய்யாம, இவ்வளவு காலம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட என்னுடைய காலத்தை நான் சரியா யூஸ் பண்ணாம விட்டுட்டேனே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். கத்தர் சொல்லுகிறார், இழந்துட்டேன், பட்சிக்கப்பட்டு சொல்லி பயப்படாதீங்க, அதை நான் திரும்பவும் கொடுத்து உங்களை கனப்படுத்த போகிறேன் என்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெட்டுக்கிளி, இந்த பச்சை கிளி, இந்த முசுக்கட்டை பூச்சி, இந்த பச்சை புழு ஏன் பட்சிக்கிறது? இது கர்த்தருடைய சேனை தானே, இது ஏன் நம்மளை பட்சிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்களானால் இதே நமக்கு தெரியணும். இது கர்த்தருடைய சேனைன்னு நான் போட்டிருக்கு. இது ஏன் நம்முடைய ஆசீர்வாதத்தை பட்சிக்கிறது என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள், சில நிர்விசாரங்கள், சில அஜாக்கிரதைகள், கர்த்தரோடு நமக்கு இருக்கிறதான உறவில ஏற்படுகிற பிளவுகள், இப்படி சில விஷயங்கள் வரும் பொழுது இந்த பூச்சிகள் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறது. புரியுதுல? நம்முடைய ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு என்று உன்னத பாட்டில் நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை வேலி அடைக்கிறார், பாதுகாக்கிறார். நாம் மறைவு கட்டப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய குறைவுகள், நம்முடைய நிர்விசாரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் இருந்து ஏற்பட்ட சில பிளவுகள், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஏற்பட்ட பிளவுகள், இவைகள் தான் இந்த பூச்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய விளைச்சலையும் அது பட்சித்து போடுகிறது. அது நம்முடைய குறைவு தான். இந்த பட்சிக்கப்பட்டதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது. இப்ப கர்த்தருடைய சேனை வந்து நம்மளை பட்சிக்குதுன்னா கர்த்தர் தான் நம்மளை பட்சித்துட்டார், நான் கரெக்டா இருக்கிறேன், கர்த்தருடைய சேனை வந்து என்ன பட்சித்ததுன்னு யாருமே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நான் பெர்ஃபெக்டா தான் இருக்கிறேன், ஆனா இந்த பூச்சிகள் வந்து என்ன பட்சித்து விட்டது, இது கர்த்தருடைய சேனை என்னை பட்சித்ததுன்னு யாருமே சொல்ல முடியாது. என்னிடத்தில் ஒரு குறைவு வருகிறது என்றால் இந்த பூச்சிகள் வந்து என்னுடைய ஆசீர்வாதங்களை பட்சிக்கும். என்னிடத்துல ஒரு நிர்விசாரம் வருகிறது என்றால் இந்த பூச்சிகள் வந்து என்னுடைய விளைச்சலை பட்சித்து போடும். என்னிடத்திலே ஒரு கர்த்தருக்கோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுமானால் இந்த பூச்சிகள் என்னுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து போடும். அப்போ நம்ம வாழ்க்கையிலே ரெண்டு காரியத்தை கவனிக்கணும். ஒன்று, ஆசீர்வாதத்தை எப்படி அடைவது அதையும் நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, நம்முடைய குறைவையும் நம்ம உணர தெரியணும். அது ரெண்டுமே நமக்கு இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது இருந்தால்தான் மறுபடியும் இன்னொரு விசை, இந்த பட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில வராமல் நம்மளை பாதுகாக்கும் நமக்கு தெரியணும். ஆமென். புரியுது உங்களுக்கு? கர்த்தர் நமக்கு திரும்பி தரேன்றாரு, அதை நம்ம திரும்பி இழந்துடவும் கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீ இழந்து போனதை நான் திரும்பி தரேங்கிறார். திரும்பி இழக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்ப நமக்கு ரெண்டு இருக்குமே நமக்கு தெரியணும். கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிறதை பெற்றுக்கொள்ளவும் தெரியணும். திரும்பி இழந்து போகாதபடிக்கு நம்முடைய குறைவு என்னங்கிறது நமக்கு தெரிந்து கொள்ளணும். அப்பதான் நம்ம மறுபடியும் இழந்து போகாமல் தொடர்ந்து நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். ஆகையினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு பட்சிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு திரும்ப கொடுக்க போகிறார். அவைகள் எல்லாவற்றையும் இப்ப நம்ம கவனிக்க போறோம். சரி, இதுக்கு பிறகு அது என்ன நடக்கும், அது கொடுக்கும்போது நமக்கு என்ன நடக்கும், நம்மளை கர்த்தர் எப்படி இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறாரு அதையும் நம்ம தெரியும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்ப தெரியும், 26வது வசனம்,
நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு,
இப்படி கர்த்தர் அந்த விளைச்சலை திரும்பி கொடுத்த பிறகு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு
திருப்தி அடைந்து
உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த
உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை
துதிப்பீர்கள்.
என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
கர்த்தர் அந்த விளைச்சலை எல்லாம் திரும்பி கொடுத்த உடனே என்ன நடக்கிறது, நம்ம சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவோம். ஆமென். கர்த்தர் அப்படிதான் பிளஸிங் நமக்கு வைக்கிறார். உன் விளைச்சலை எல்லாம் நான் திரும்பி கொடுக்கும் பொழுது நீ சம்பூரணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதோடு தூங்கிடக்கூடாது. உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும். அப்படி துதிக்கும் பொழுது கர்த்தர் சொல்ற அடுத்த பிளஸிங் கூடவே சேர்ந்து வருது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி நன்மையை பெற்று நன்றியை வெளிப்படுத்தும் பொழுது ஒருபோது நீங்க என்னைக்குமே வெட்கப்பட மாட்டீங்கன்ட்டார். அடுத்த பிளஸிங் கூட ஆட் ஆகுது. அப்ப நம்முடைய ஆண்டவர் பாருங்க, பிளஸிங் மேல பிளஸிங் நமக்கு ஆட் பண்ணிட்டே போறாரு இல்லையா. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நன்றி செலுத்தும் பொழுது அடுத்ததை கூட்டுறாரு. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய காரியம். சரி, இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இங்கே இந்த ஜனங்களுக்கு இது யார் என்று பார்த்தா 23rd பார்த்தா சியோன் குமாரரின் ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த சியோன் குமாரர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி ஆசீர்வாதம் பட்சிக்கப்பட்டது. இவங்களுக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் பட்சிக்கப்பட்டது? ரீசனை இப்ப நம்ம முதலாவது பார்க்க போறோம். முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் அதிகாரத்திலே 10th வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
வயல்வெளி பாழாயிற்று,
வயல்வெளி பாழாயிற்று,
பூமி துக்கம் கொண்டாடுகிறது,
பூமி துக்கம் கொண்டாடுகிறது,
விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, பயிரிடும் குடிகளே
வெட்கப்படுங்கள்,
கோதுமையையும் வார்கோதுமையையும் இல்லாமற் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலருங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று, திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதளை பேரிச்சம் இச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று, ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலருங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள்.
சரி, இங்கே பார்க்கும் பொழுது இங்கே இவருடைய ஆசீர்வாதம் முழுவதும் அழிக்கப்பட்டு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வயல் வழிகள் எல்லாம் காய்ந்து போய் எல்லாம் மோசமான நிலைமைக்கு போய் என்ன ரீசன், ஏன் இவங்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பு? அதை நீங்க இன்னும் அறியணும்னா அதே முதல் அதிகாரத்திலே 3rd வாசிக்கலாம்.
இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது.
செய்தி என்னன்னா பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது,
வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது,
பச்சை கிளி விட்டதை
முசுக்கட்டை பூச்சி தின்றது.
ஏன் அப்படின்னு அடுத்த வசனம்,
வெறியரே
விழித்து அழுங்கள்
திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலருங்கள்.
அது உங்கள் வாயிலிருந்து விலக்கப்பட்டது. இதுதான் ரீசன். இங்க என்ன நடக்குது? வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்னது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தீங்குது, முசுக்கட்டை பூச்சி விட்டதை பச்சை புழு தீங்குது. ஒன்னு மாத்தி உடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சேதாரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்துட்டே இருக்குது. அடிமேல் அடின்றாங்க, அதுதான் இது. திரும்ப இழப்புகள் மாத்தி இழப்புகள் அவங்க வாழ்க்கையில வந்துட்டே இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெறியரே அலறி அழுங்கள் அப்படிங்கிற இந்த ஜனங்கள் கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்க வேண்டியவர்கள் மதுபானத்தினால் வெறித்திருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே அது நிமித்தம் பார்க்கும் பொழுது எல்லாமே இழந்து போய்விட்டது. இப்ப இங்க இருக்கிறவங்க நம்ம மதுபான பிரியர்கள் யாருமே கிடையாது. ஆனால் ஒன்னு நமக்கு தெரியணும், நம்முடைய வாழ்க்கையிலே சில குறைவுகள் மதுபான பிரியர்கள் என்று எதை கூறுகிறது? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றை அவங்க செஞ்சாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில கர்த்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் வரும் பொழுது இப்படித்தான் மாறி நம்முடைய காரியங்கள் எல்லாம் பட்சிக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் ஒன்று போனால் அடுத்தது தடை. ஒரு பிரச்சனை நீங்களும் அடுத்த பிரச்சனை சொல்றேன் இல்லையா, இந்த பிரச்சனை இப்பதான் போச்சு, அடுத்த பிரச்சனை வந்துருச்சு, இது போன அடுத்த பிரச்சனை வருது, இது போன அடுத்த பிரச்சனை வருதுன்னு சிலர். என்ன ரீசன்? அதுதான் இது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை புழு தீங்குது, பச்சை கிளி தீங்குது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தீங்குது, முசுக்கட்டை பூச்சி விட்டா பச்சை புழு தீங்குது. ஒன்று மாத்திரை ஒன்று மாத்திரை பிரச்சனை. அப்ப இதுக்கெல்லாம் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, கர்த்தரோடு இருக்கிற உறவு நமக்கு வந்து சரியா இல்லாமல் கொஞ்சம் குறையும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு சம்பவிக்கிறது. ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி பிரச்சனை நீங்கவே மாட்டேங்குதே அப்படிங்கிறது ரீசன் அதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்ன்றதுதான் நம்ம அந்த 10வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், வயல்வெளி எல்லாம் பாழாகி போன பொழுது ஆசாரியர்கள், 13வது வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள். 13-14 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம்.
ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள்,
ரட்டுடுத்தி புலம்புங்கள்.
பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே,
பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே,
அலருங்கள்,
அலருங்கள்.
என் தேவனுடைய தொண்டரே,
என் தேவனுடைய தொண்டரே,
நீங்கள் உள்ளே பிரவேசித்து,
நீங்கள் உள்ளே பிரவேசித்து
ரட்டுடுத்தவர்களாய்,
ரட்டுடுத்தினவர்களாய்
ராத்தங்குங்கள்,
ராத்தங்குங்கள்.
உங்கள் தேவனுடைய ஆலயத்தில்,
உங்கள் தேவனுடைய ஆலயத்தில்
போஜன பலியும்,
போஜன பலியும்,
பான பலியும்,
பான பலியும்
செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது,
செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது.
பரிசுத்த உபவாச
நியமியுங்கள்.
உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே,
உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே
கூடி வர செய்து,
கூடி வர செய்து
கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள்,
கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இதுதான் ரெமடி. உங்க வாழ்க்கையில பிரச்சனையின் மேல் பிரச்சனை, பிரச்சனையின் மேல் பிரச்சனை, ஒன்று மாத்தி ஒன்று வருகிறதா? ஏன்னே தெரியலையா? இதுதான் சொல்யூஷன். இன்றைக்கு நீங்கள் ரட்டுடுத்தி புலம்புங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு முன்பாக வந்து உங்கள் குறைவுகளை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் உள்ளதை உள்ளபடி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்றைக்குமே இந்த விஷயத்துல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது. இதற்குரிய விளைவு ஆட்டோமேட்டிக்கா வரும். பாவம் என்றால் அதுக்குரிய விளைவு டெஃபினட்டா வரும். அப்ப அந்த காரியத்தில் நம்ம வந்து எப்படி சரிப்படுத்துறதுனா, நம்முடைய ரூட் காஸ் அது எந்த இடத்துல பிரச்சனையோ அதை நம்ம கரெக்ட் பண்ணாத பட்சத்தில் அந்த இடத்துல நம்முடைய பாவத்தை நம்ம சரிப்படுத்தணும், அறிக்கையிடணும், கர்த்தருடைய சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவ பிரசன்னத்துக்குள் நம்ம வந்தாகணும். தேவ பிரசன்னத்திற்குள் நம்ம ரென்யூ பண்ணிக்காம தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக் கொள்வது முடியாது. தேவ சமூகத்திற்குள் நம்ம வந்து நிற்கணும். அதுக்குதான் கர்த்தர் ஸ்பெஷலா நாட்களை நியமிக்க சொல்ற. என்ன? பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச சாதாரண ஜபங்கள் பெரிய பலனை கொடுக்கல. இதுவரைக்கும் உங்க பிரச்சனை வந்துட்டே இருக்குது, அதுக்கு நீங்க ஜபிச்சுட்டுதான் இருக்கிறீங்க, ஜபிக்காம இல்ல. ஆனா நீங்க எதிர்பார்த்த பலனை கொடுக்கல. அப்ப என்ன செய்யணும்? உங்கள் ஜப வாழ்க்கையை நீங்க இன்னும் கூட்டணும். உங்களுடைய முயற்சியை நீங்க இன்னும் இன்டென்சிஃபை பண்ணணும். உங்களுடைய அர்ப்பணிப்பை இன்னும் ஒப்பு கொடுத்தல இன்னும் மேம்படுத்தணும். உங்கள் இருதயத்தை இன்னும் கிழிக்கணும். இன்னும் உங்கள் சமூக தேவ சமூகத்தில் நீங்க கெட்டி சேரணும். மாற்றத்தை கொண்டு வருகிற வரைக்கும், மாற்றம் ஏற்படுகிற வரைக்கும் கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் உங்கள் முயற்சியை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. உங்கள் சூழ்நிலைகளில் மாற்றம் வருகிற வரைக்கும், இழந்தவைகளை கர்த்தர் திரும்ப கொடுக்கிற வரைக்கும் உங்களுடைய அர்ப்பணிப்பை கர்த்தருக்கு முன்பாய் கதறி உங்களை அர்ப்பணிக்கிற காரியத்தை சற்றும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஒரே முயற்சி, கர்த்தர் விடுறதில்லை. என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாகிற வரைக்கும், கர்த்தர் எதிர்பார்க்கிறபடிக்கு நான் வர்ற வரைக்கும், நான் கர்த்தரை நோக்கி என்னுடைய குறைவை அறிக்கையிடுகிறதில்லை, கர்த்தருக்கு முன்பாக நீ சரிப்படுத்துகிறதில்லை, நான் நிக்க மாட்டேன்னு வரணும். அப்பதான் காரியங்கள் மாறுதலாய் முடியும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் ஒரு பெரிய பில்டர், அவர் பிலிவர், சென்னை அண்ணா நகர் பகுதியிலே சாம் ரியாலிட்டிஸ் அப்படின்ற பேர்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருந்தார். அவர் அந்த அண்ணா நகர் பகுதியில் சில ரவுண்டானஸ்லாம் கூட அவருடைய கம்பெனி சார்பாக மெயின்டைன் பண்ணுவார். அந்த அளவுக்கு நல்ல விதத்தில் சக்சஸ்ஃபுல் பில்டர் அவர். அவருடைய அலுவலகத்திற்கு நான் ஒரு சில முறை நான் சென்றிருக்கிறேன். அவருடைய அலுவலகத்தில் போய் பார்க்கும் பொழுது அது ஒரு பில்டருடைய ஆபீஸா அல்லது ஒரு சர்ச் ஆபீஸான்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். எங்க பார்த்தாலும் நல்லா ஹோல் பில்டிங் கம்ப்ளீட்டா, அந்த பில்டிங்கை கம்ப்ளீட் டோட்டலா ஏசி பண்ணியிருக்கும். ஒவ்வொரு செவத்துலையும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வால் ஹேங்கர் இருக்கும், பெருசு பெருசா வசனங்கள், சுவிசேஷ வசனங்கள், பெரிய பெரிய வசனங்கள், பெரிய பெரிய அளவுல பெரிய பெரிய போர்டுல எங்க திரும்பினாலும் வசனமா இருக்கும். வேத வசனங்கள் எல்லா இடத்துலையும் மாட்டி வச்சிருப்பார். உள்ள ஒரு நபர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நுழைஞ்சாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வசனத்தையாவது படிக்காம போக முடியாது. எங்க திரும்பினாலும் வசனமா மாட்டி வச்சிருப்பார். அப்படி இருப்பார். நல்ல ஆசீர்வாதமானது. நல்ல விதத்தில் அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து மிகப்பெரிய செழிப்போடு அவருடைய பிசினஸ்ல ரொம்ப ஹைலி சக்சஸ்ஃபுல் மேன், அவர் ரொம்ப வெற்றிகரமாய் கர்த்தர் அவரை வச்சிருக்க. ஒரு நாள் அவரோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில நானு, அவர் ஒரு கேத்தலிக் ஃபேமிலியில பிறந்தவர், அவர் அவருடைய பெயர் வேளாங்கண்ணி. அப்படி இருக்கும் பொழுது நான் கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்து வளரும் பொழுது ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்டியனா அப்படியே இருந்தேன். என்னுடைய பிசினஸ் என் திறமையை யூஸ் பண்ணி நான் செஞ்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது நான் நல்ல பிசினஸ்ல இருந்தேன். ஒரு கட்டத்தில் நல்லாவே என் திறமை யூஸ் பண்ணி நான் செஞ்சு நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்தில் திடீர் என்று சொல்லி என்னுடைய பிசினஸ்ல இழப்புகள் நேரிட ஆரம்பித்தது. நான் எங்கெங்கெல்லாம் லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணி பில்டிங்ல போட்டனோ அதெல்லாம் அப்படியே பிளாக் ஆயிடுச்சு, சேல் ஆகாம போயிடுச்சு. கடைசியில் ஒவ்வொரு இடத்துலையும் பல லட்சங்கள் பிளாக் ஆயிடுச்சு. அது முடிச்சு வித்தானா அடுத்ததுல போட முடியும். நிறைய இடத்துல போய் நான் ஆரம்பிச்ச பல பில்டிங் பாதியில பாதியில நின்று போச்சு. அது விக்க முடியல, கட்டி முடிக்க முடியல, விக்க முடியல. இப்படி பல இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். மாட்டிட்டு ஏராளமான லட்சங்கள் எனக்கு கடன்ல நான் போய் மாட்டிக்கிட்டேன். கொடுக்க முடியல. ஒவ்வொருத்தரோட கடன்ல நான் பொருளை வாங்கியிருந்தேன், எல்லாத்தையும் ரீபே பண்ண முடியல. ஜனங்க கிட்ட நிறைய பேர் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், வேற அதை திருப்பி கொடுக்க முடியல. அதன் பிறகு கொடுத்த பிளாட் கட்டி கொடுக்கறதுக்காக ஜனங்கள் கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் எங்கிட்ட கேட்டு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதன் பிறகு எனக்கு இருந்த ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய லேண்ட் எல்லாம் வச்சிருந்தேன், அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் வித்தேன். எனக்கு இருந்த சொந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வித்து 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 ஜனங்களுக்கு யார் யார்ட்டெல்லாம் அட்வான்ஸ் வாங்கணும் அவங்களுக்கு எல்லாம் ரீபே பண்ண ஆரம்பிச்சேன். அதன் பிறகு எங்கிட்ட 4-5 கார் வச்சிருந்தேன். ஒவ்வொரு காரையும் விற்க ஆரம்பிச்சேன், எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சேன். அப்படியும் கூட என்னால கொடுக்க முடியல. கடைசியில் எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே ஒரு காரை வச்சிருந்தேன், அதையும் கூட நான் வித்தேன். அப்பவே நல்ல அந்த ஹோண்டா சிட்டி கார், இது நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால், அப்பவே ஹோண்டா சிட்டி கார்ல வச்சிருந்தாரு அவர். அப்பெல்லாம் ரொம்ப ரேர் அந்த கார்லாம். அப்பவே அந்த மாதிரி வச்சிருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் நான் அதையும் வித்துட்டு எனக்கு டிராவல் பண்றதுக்கு பர்சனல் யூஸுக்கு வச்சிருந்த காரை கூட கடைசியில வித்து நான் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயி போச்சு. அப்பவும் கூட என்னுடைய கடனை என்னால் அடைக்க முடியல. இருக்கிற ஒரே ஒரு வீடை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் போச்சு. நான் சோர்ந்து போனேன். சில டைம் நான் சோர்ந்து போகும் பொழுது நான் வண்டியே கிடையாது, பஸ் ஏறி என்னுடைய வீட்டிலிருந்து, ஒரு நாளைக்கு 3-4 கார் வச்சிருந்தேன், நான் பஸ் ஏறி நான் வீட்டிலிருந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வர நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அப்படி தள்ளப்படும் பொழுது நான் பஸ்ல ஏறி நிற்பேன். அப்படி திரும்பி பார்த்தா சிலர்லாம் என்ன இப்படி பார்ப்பாங்க. அப்ப எனக்கு அப்படியே வெக்கமா இருக்கும். ஐயோ, என்ன அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க போடுங்க. பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட கார்லாம் போனா பாரு, இன்னைக்கு நம்மளோட பஸ்லாம் வராம பாரு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு பாக்குற மாதிரி எனக்கு தோணும். அவங்க சாதாரணமா பார்ப்பாங்க, அவங்க பார்க்கும்போது எனக்குலாம் இப்படி தோணும் எனக்கு. ஆகையினால எனக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கும். சில டைம்ல இந்த பஸ்ல டிராவல் பண்றது கூட சங்கடப்பட்டு ஜனங்க பாக்குறத சகிக்க முடியாமல் சில நேரத்தில் எங்க வீட்டில இருந்து ஆபீஸ்க்கு 2 கிலோமீட்டர் நடந்தே நான் வந்துடுவேன். அப்படி கூட நான் வர்றது உண்டு. அந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னுடைய அலுவலகத்திற்கு ஒரு ஊழியக்காரர் ஜபிக்க வந்தார். ஜபிக்க வந்த உடனே எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அவர் ஜபிச்சார். ஜபிச்சுட்டு கடைசியில கிளம்பும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், பிரதர் உங்ககிட்ட என்ன குறை இருக்குதோ அதெல்லாம் கர்த்தரிடத்துல அறிக்கை செஞ்சு விட்டுடுங்க, அதன் பிறகு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவ்வளவுதான். அவரு சாதாரண கேஷ்மீர் சாதாரண வார்த்தை தான் இது, எல்லாரும் சொல்றதுதான். உங்ககிட்ட என்ன குறை இருக்கிறதோ அதை அறிக்கை செஞ்சு விட்டுடுங்க, கர்த்தரிட்ட அதை ஒப்புரவாயிடுங்க, அதன் பிறகு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அந்த நேரத்தில் என் உள்ளத்தில் அந்த வார்த்தை ஆழமாய் கிரியை செய்தது. அந்த ஒரு வார்த்தை எனக்குள் வல்லமையாய் கிரியை செய்தது. உடனே எழும்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் கதவு மூடினேன், முழங்கால் படிக்கிட்டேன். கர்த்தர்கிட்ட ஆண்டவரே என் கடனை மாத்துங்கன்னு சொல்லி கேட்கல. ஆண்டவரே எனக்கு இருக்கிற ஜனங்கள் இப்படி நெருக்கடி கொடுக்கறாங்களே, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நான் கேட்கல. ஆண்டவரே எல்லாமே போயிடுச்சேப்பா, அதை திரும்பி கொடுங்க நான் கேட்கல. உட்கார்ந்து நான் யோசிச்சேன், தேவ சமூகத்துல நேரம் முழங்கால் படிக்கிட்டேன், கதவை மூடினேன். என்னுடைய குறைவை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நான் கேட்டேன். கர்த்தர் சொன்னார் சொன்னார் ஒவ்வொன்றும் சொல்ல 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 உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க, இயேசுவே எனக்கு மன்னிங்க, இயேசுவே உங்க ரத்தத்தில் என்னை கழுவுங்க என்று சொல்லி கர்த்தர் என்ன எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தினாரோ அந்த நாளெல்லாம் உட்கார்ந்து நான் அறிக்கையிட்டேன். அடுத்த நாள் திரும்பியும் நான் ஆபீஸ்க்கு வரல, மறுபடியும் அடுத்த நாள் உட்கார்ந்து கதவை மூடிட்டேன். அந்த ரூமை விட்டு வெளியிலேயே வரல, கதவை மூடிட்டேன். காலையிலேயே முழங்கால் படிக்கிட்டேன். ஆண்டவரே இன்னைக்கு சொல்லுங்கப்பா, என்கிட்ட இன்னும் என்ன குறை இருக்குது இன்னைக்கு எனக்கு சொல்லுங்க. கர்த்தர் இன்னும் சொன்னாரு, இன்னும் சொன்னாரு, 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 சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர் சொல்ல 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 ஒவ்வொரு காரியத்தையும், ஆண்டவரே இயேசுவே எனக்கு மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, இப்படி ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. இதுதான் கர்த்தர்கிட்ட என்னை ஆசீர்வதிங்க நான் கேட்கல. ஆண்டவரே நான் எழுததை திரும்பி கொடுங்க நான் கேட்கல. ஆண்டவரே எனக்கு இப்படி நெருக்கடி இருக்குதே, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு காப்பாந்துங்க நான் கேட்கல. பாவரிக்க பண்ண கர்த்தரிடத்திலே ஒவ்வொரு நாள் இப்படி பல நாட்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டேன். பல நாட்கள் நான் கர்த்தருடைய சமூகத்தில் என் குறைய சொல்லுங்க ஆண்டவரே, என் குறைய சொல்லுங்க ஆண்டவரே, என் குறைய சொல்லுங்க ஆண்டவரே, இதை மட்டுமே கர்த்தர்கிட்ட கேட்டேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் நான் நினைச்சு பார்க்காத என்னுடைய குறைவுகளை எல்லாம், எங்கோ மறைந்திருந்த இவைகளையெல்லாம் கர்த்தர் எனக்கு ஞாபகத்தில் கொண்டு வந்தார். எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக நான் செஞ்ச தவறுகள், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாக நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் கூட, அதெல்லாம் நான் மறந்து போன விஷயங்களை கூட கர்த்தர் எனக்கு அப்படியே தோண்டி எடுத்து எனக்கு காமிச்சார். அதெல்லாத்தையும் உட்கார்ந்து அறிக்கை பண்ணேன். ஒரு லெவல் வந்த உடனே ஒரு நாள் எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்து நிறைச்சது. அந்த சமாதானம் வந்து நிறைக்கும் பொழுது நான் புரிஞ்சிட்டேன், கர்த்தர் எனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார் எனக்கு புரிஞ்சது. அதன் பிறகு நான் கர்த்தர்ட்ட சொன்னேன், ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம், என்னை புதுப்பித்ததற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்ச அந்த நாள் முதற் கொண்டு காரியங்கள் மாறுதலாய் நடக்க ஆரம்பித்தது. புதுசா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஜனங்க வந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணாங்க, வேகமாய் நிறுத்தப்பட்ட பில்டிங் எல்லாம் கட்டி வேகமாய் முடிக்கவும் நல்ல ரேட்டுக்கு விற்க கர்த்தர் கிருபை செய்தார். இழந்த கடன் எல்லாம், இழந்தவைகள் எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக் கொண்டேன். இழந்த சொத்துக்களை எல்லாம் கர்த்தர் திரும்ப வாங்க செய்தார். இழந்த கார்களை எல்லாம் எனக்கு திரும்ப வாங்க செஞ்சார். இன்னைக்கு முன்பு இருந்ததை விட நல்ல நல்ல காரை இப்ப நான் வச்சிருக்கிறேன். முந்தி இருந்ததை விட இன்னைக்கு பெட்டரான நிலைமையில கர்த்தர் வச்சிருக்கிறார். இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுத்தார் அப்படின்னு. இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா, இந்த வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நடுவிலே வந்து பட்சிக்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் நம்ம நிவர்த்தி செய்யும் பொழுது, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புரவாகும் பொழுது, பாவரிக்கு செய்த ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை முற்றிலும் நம்மை தூய்மையாக்கு புது சிருஷ்டியாய் நம்மை மாற்றுகிறார். அதன் பிறகு இழந்த எல்லாவற்றையும் நாம் திரும்பவும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் செய்கிற முதல் காரியம். அப்ப இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த இடத்தில் நடந்தது என்னன்னா, அவருடைய குறைவுகள், வெறியர்களா இருந்தாங்க, இழந்தாங்க, உபவாசம் பண்ணி அழுதாங்க, திரும்பவும் கர்த்தர் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் வழி நடத்தினார். ஆமென். அதனால இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களுக்கு சொல்றேன், ஃபாஸ்டிங் இருங்க, குவல் இல்ல, தனியா தனியா பாஸ்டிங் இருக்கு, தனியா உட்காருங்க. தேவ சமூகத்தினுடைய குறைவுகளை சரி செய்யறதுக்குன்னு பாஸ்டிங் இருக்கு. ஆசீர்வாதத்தை நாடி பாஸ்டிங் இருக்காதீங்க, பிளஸிங் எதிர்பார்த்து பாஸ்டிங் இருக்காதீங்க, ஆண்டவரின் ஆசீர்வாதம் சொல்லி பாஸ்டிங் இருக்காதீங்க. உங்கள் குறைவை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு நாளை நியமித்து அந்த நாள்ல எந்த நன்மையும் கர்த்தரிடத்துல கேட்காதீங்க, எந்த ஆசீர்வாதத்தையும் கேட்காதீங்க. வெறுமனே உங்களுடைய குறைவை நிவர்த்தி செய்கிறதற்கு மாத்திரம் ஒரு பாஸ்டிங் இருங்க. அதை தவிர வேற எதையுமே செய்யாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். இதுதான் அடுத்தது, இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொண்ட இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். 1 Samuel 30 வாசிக்கலாம். 1 Samuel
தாவீதும்
அவன் மனுஷரும்
மூன்றாம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும்
தங்கள் குமாரரும்
தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும்
கண்டார்கள்.
அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பெலன் இல்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது. தாவீது இப்பொழுது அவன் தேசத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனோடு கூட 600 பேர் இருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு கொஞ்சம் ஆஸ்தி இருக்கிறது. இங்கே சிக்லாக என்கிறதான ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல வரும்பொழுது அமலேக்கியர்கள் வந்து இவர்களுடைய பட்டணத்தின் மேல் விழுந்து, இப்ப தாவீதும் அவனுடைய யுத்த வீரர்கள் அந்த 600 பேரும் பட்டணத்தில் இல்ல, வெளியில போயிட்டாங்க. தங்கள் குடும்பங்களையும் தங்கள் ஆஸ்திகளை மட்டும் விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. அப்படி வெளியில போயிருக்கும் பொழுது அமலேக்கியர்கள் வந்து விழுந்து இந்த தாவீதுடைய ஆஸ்திகள், அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும், அந்த பட்டணத்தில் இருந்த எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. அத்தனையும் ஒன்றை கொல்லல, எல்லாவற்றையும் உயிரோடு சிறை பிடித்துக் கொண்டு பட்டணத்தையும் தீக்கொளித்து விட்டு போயிட்டாங்க. டோட்டல் லாஸ். ஜீவன் உள்ளவைகளை எல்லாம் எடுத்துட்டாங்க, இருக்கிற பொருட்களை எல்லாம் எரிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய லாஸ் பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். ஏன் இந்த தாவீதுக்கு இது நடந்துச்சு? இஸ்ரவேலுக்கு ஏன் அது நடந்துச்சு? நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் நடந்துச்சு? அவருடைய பாவம். தாவீதுக்கு இது ஏன் நடந்துச்சு? இது நடக்கக்கூடாதே. தாவீது ஒரு நல்ல தேவ மனுஷன் தானே, கர்த்தரை பின்பற்றினவன் தானே, இவனுக்கு ஏன் இது நடக்கணும்? ஏன் இதை கர்த்தர் அனுமதிக்கணும்? காரணம் இருக்கு. எதுக்குமே காரணம் இல்லாமல் கர்த்தர் எதையுமே அனுமதிக்கிறது கிடையாது. கொஞ்சம் அப்படி முன்னால திருப்ப 27 அதிகாரத்துக்கு வருவோம். 27 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு தாவீது
நான் எந்த நாளிலாகிலும்
ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும்
நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய்
தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான்.
ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்திற்கு போய் சேர்ந்தான்.
அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும்
தாவீதோடு கூட
அவன் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரயேல் ஊராலாகிய அகினோபாவும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராலாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசினிடத்தில் தங்கியிருந்தார்கள்.
கவனிங்க, தாவீது இப்போ ரொம்ப சோர்ந்துட்டான். சவுல் அவனை வேட்டையாடுகிறான், துரத்துகிறான் துரத்திக்கொண்டே இருக்கிறான். இந்த சவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப அவன் சொல்ல முடியும், கர்த்தர் அவனை எதுக்காக அவனை தெரிந்து கொண்டாரோ அதை மறந்துட்டான். கர்த்தர் அவனை ராஜாவா இருக்கும்படி தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படிக்கு கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். இதுதான் கர்த்தருடைய நோக்கம். ஒரு ராஜாவுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேசத்தை ஆளணும், ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கணும், ஜனங்களுடைய பிரச்சனைகளை விசாரிக்கணும். இதுதானே ராஜாவுடைய வேலை. ஆனால் இவன் அதெல்லாம் மறந்துட்டான். தன்னுடைய கடமை, தன்னுடைய பொறுப்பு, தேவன் எதுக்காக தன்னை ராஜாவாக்கினார் எல்லாத்தையும் மறந்துட்டான். அவனுக்கு எத்தனையோ விரோதிகள் இருந்தாங்க. பெலிஸ்தியர் விரோதி தான், அமலேக்கியர் விரோதி தான், அவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டான். அவனுக்கு நன்மை செய்த தாவீத ஒரு சிங்கிள் பர்சன், இந்த ஒரு தாவீதை மட்டும் தனக்கு விரோதியா பார்த்துட்டு இருக்கிறான். எவ்வளவு ஒரு மோசமான லெவல்ல அவனுடைய இருதயம் மாறிடுச்சு பாரு. நன்மை செய்த தாவீதை விரோதியா பாக்குறான். எத்தனையோ சத்துருக்கள் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி கேரே பண்ணல. அந்த சத்துருக்களின் கையில் தேசத்தை பாதுகாக்கிறது அவனுக்கு பெருசா தோணல. ஜனங்களுடைய பிரச்சனைகளை விசாரிக்கிறதுக்கு அவனுக்கு தோணல. ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக என்ன திட்டங்களை போடலாம் அது அவனுக்கு தோணல. அவனுடைய கவனம் எல்லாம், முழு கவனமும் தாவீத க்ளோஸ் பண்ணும். முழு ராணுவத்தையும் திரட்டிட்டு ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க, அவனுடைய முழு கவனத்தையும் தாவீத ஒழிச்சு கட்டுறதுலயே அவன் நேரத்தை செலவிட்டு அதையே யோசிக்கிறான், அதையே செய்யறான். இது தொடர ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, வருஷங்கள் இப்படி போகுது. தாவீது எங்க போனாலும் ராணுவம் துரத்துது. ஒரு கட்டம் வந்து தாவீது சோர்ந்துட்டான். இனி நான் இந்த தேசத்துல இருந்தா என்னை எங்கேயாவது பிடிச்சிருவாங்க. நான் எங்க போனாலும் துரத்துறாங்க, ராணுவம் வந்து துரத்துது. அதனால நான் எந்த இடத்துல இருந்தாலும் தேசத்துக்குள் இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு இல்லை, தேசத்தை விட்டு வெளியேறத தவிர எனக்கு வழி இல்லைன்னு சொல்லி தாவீது தேசத்தை விட்டு வெளியேறிட்டான். வெளியேறினா வேற எங்கேயாவது போயிருக்கலாம். எங்க போனானா? பெலிஸ்தீரியின் பட்டணமாகிய காத்துக்கு போனானா. தாவீது பெலிஸ்தீரின் தேசத்துக்கு போனான், பெலிஸ்தியா தேசத்துக்கு போயிட்டான். வெளியே வந்தவன் நேர பெலிஸ்திய தேசத்துக்கு போய் அங்கே அதுவும் காத்துன்ற ஊருக்கு போனானா, அது ரொம்ப முக்கியம். அங்க போய்தான தன்னோடு இருந்த 600 பேரையும் அவன் அங்கே கொண்டு போய் விட்டான். இந்த பெலிஸ்திய ஊர், இந்த ஊரை குறித்து நமக்கு கொஞ்சம் உங்களுக்கு யாருக்காவது நினைவு வந்தா நல்லா இருக்கும். வருதான்னு தெரியல. நான் சொன்னது கோலியாத், பரவாயில்ல, அலட்டதா இருக்கு. இந்த ஊர் இத சொன்னாலே நமக்கு தெரியணும், கோலியாத் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா? வாசிக்கலாமா? 17 அதிகாரம் 23 வசனம்.
அவன் இஸ்ரவேலரை பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன்,
அந்த பெலிஸ்தியன்
பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான்.
இப்ப புரியுதா? இந்த காத் ஊருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு, இந்த காத் தான் கோலியாத்துடைய சொந்த ஊர். எந்த கோலியாத்தை அடிச்சானோ அவன் ஊர்ல வந்து தங்கியிருக்கிறான். பாத்தீங்களா? எங்க போயிட்டான் பாருங்க. எந்த கோலியாத்தை அடிச்சான், பேரு வாங்கினானோ அந்த ஊர்ல வந்து இப்ப தங்கிட்டான். இந்த கோலியாத்துக்கு இந்த தாவீது வச்ச பேர் என்ன தெரியுமா? அவனுக்கு அவன் வச்ச பேரு, அதே அதிகாரத்துல 36 வசனத்தை வாசிக்கலாம். 17 அதிகாரத்துல 36
அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான்.
ஆமா, இந்த கோலியாத்துக்கு சொல்ற மென்ஷன் பண்ற டேர்ம் பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன்கிறான். அப்ப அவனை இவன் அர்ப்பணிப்பு இல்லாதவன், இவன் ஒரு அசுத்தன் என்கிற லெவல்ல அவனை மென்ஷன் பண்றான். தேவனுக்கு ஏற்காதவன், அசுத்தன் என்கிற லெவல்ல அவனை மென்ஷன் பண்றான் இந்த கோலியாத்தை. ஆனா இந்த தாவீது இப்ப எங்க போயிட்டான்னா, அந்த பிலிஸ்தனுடைய ஊர், விருத்த சேதனம் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டானே அவனுடைய சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டான். ராங் ஃபெலோஷிப், தவறான இடத்திற்கு போய் தவறான தொடர்பு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்களானால், இந்த பெலிஸ்தியன் இந்த பெலிஸ்திய தேசத்துல போய் அங்க பெலிஸ்திய அந்த காத் பட்டணத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறானா, அவன் பேர் ஆகீஸ். அந்த ராஜா கிட்ட போய் சமரசம் பேசிட்டான். அந்த ராஜா கிட்ட போய் சமரசம் பேசி அவங்க கிட்ட போய் உங்க ஊர்ல நான் தங்கிக்கிட்டோமான்னு கேட்கிறான். அவனும் சம்மதிக்கிறான். ஆனால் அவனை வந்து சம்மதிக்க வச்சு அவனுக்கு அந்த ஊரை கொடுத்து இதுல நீ தங்கிடுன்னு சொல்லிட்டான். ஏன்னா அந்த ஆகீஸுக்கு விஷயம் தெரியும், இவன் யாருன்னு தெரியும். இவன் இந்த தாவீது சாதாரணமான ஆள் கிடையாது, யுத்தத்தில் திறமசாலி. அந்த ஆகீஸ் வந்து ரொம்ப ஞானம் உள்ளவன். இவன் நம்ம ஊர் கோலியாத்தை அடிச்சவன் சொல்லி அவனை பழிவாங்க நினைக்கல. இவன் நம்மால கொன்றவன் தானே, நம்ம கோலியாத்த அடிச்சான ஒரு காலத்துல இவனை பழி வாங்கிடணும் அவன் நினைக்கல. அவன் ரொம்ப ஞானம் உள்ளவன். அவன் என்ன நினைக்கிறான், இவன் ரொம்ப திறமசாலி, இவனை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அவன் ரொம்ப திறமையுள்ள ஆகீஸ் வந்து ரொம்ப நல்ல ரொம்ப ஞானம் உள்ளவன். அந்த ராஜா இவனை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தானா, அவன் உடனே தங்க வச்சு உடனே க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் இந்த ஆகீஸ் ரொம்ப ஞானமாய் அரசாட்சி செய்கிறவன். இவன் திறமசாலின்றதை கண்டுபிடிச்சான். இவன் தெரிஞ்சிருச்சு, தாவீது இவன் கோலியாத்தை அடிச்சவன், ரொம்ப பெரிய ஆள். இவன் சாதாரணமான யுத்த வீரன் கிடையாது, சாதாரணமான ஆள் இல்ல, ரொம்ப திறமை உள்ளவன். இவன் இவனை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இன்னும் கிரேட் ஆயிடலாம்னு அவன் கால்குலேட் பண்ணிட்டான். அதனாலதான் அவனுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கறான். தங்குறதுக்கு இடம், எல்லா வசதிகள் எல்லாம் ஊர்ல செஞ்சு கொடுத்து நீ சந்தோஷமா இருப்பா. அந்நியாயமா இவன் விரோதி தான், ஆனாலும் இவனுக்கு எல்லா அடைக்கலமும் வசதிகளும் செஞ்சு கொடுத்து அவனை தங்க வைத்து விட்டான். காரணம் இல்லாம செய்வான் ஆகீஸ், காரணத்தோடு தான் செஞ்சான். என்ன காரணம் பாருங்க, அவன் காரணத்தை சொல்றான் பாருங்க. 28 அதிகாரத்துக்கு வாங்க, முதல் 2 வசனத்தை வாசி.
அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண.
நல்லா பாருங்க, இப்ப யுத்தம் நடக்குது பாருங்க. பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண
தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள்.
அப்பொழுது
ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும்
எவ்விதத்திலும்
என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அரிய கடவா என்றான்.
தாவீது ஆகீசை பார்த்து
உம்முடைய அடியான்
செய்யப்போகிறதை
நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர்
என்றான்.
அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி இதற்காக உன்னை என்னாலும் என்னை மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான்.
எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான். காரியம் எப்படி ஆயிப்போச்சு பாருங்க. இந்த ஆகீஸ் ஒரு கால்குலேஷனோட தான் அவனை வச்சான். கோலியாத் அடிச்சானேன்னு கோபம் வரல, அவனுக்கு பழிவாங்க நினைக்கல. இவனை யூஸ் பண்ணிக்கணும், இவன் திறமசாலி, இவனை யூஸ் பண்ணிக்கணும். உடனே அவனுக்கு நல்ல இடத்த கொடுத்தான், செட்டில் பண்ணிட்டான், நல்ல பட்டணத்தை கொடுத்து அவனும் அவன் குடும்பம் 600 பேருக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்டான். இப்போ இந்த பெலிஸ்தியர்கள் யாருக்கிட்ட யுத்தத்துக்கு போறாங்க, அமலைக்கு கிட்ட யுத்தம் போல, இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் போறாங்க. அப்ப வந்து ஆகீஸ் நிக்கிறான் தாவீது கிட்ட, தாவீதே இப்ப நம்ம இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போக போறோம், நீ கட்டாயம் இந்த யுத்தத்துல என் கூட வரணுங்கிறான். எப்படி கரெக்டான பாயிண்ட்ல வந்து நிக்கிறான் பாரு. அமலைக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகும்போது கூப்பிட்டா பரவாயில்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகிறதற்கு நீ என் கூட வரணுங்கிறான். தாவீது அதுக்கு கொடுத்த ரிப்ளை பாத்தீங்களா, வருவேன்னு மட்டும் சொல்ல, வன் என்ன விட்டு பாரு, நான் என்ன பண்றேன்னு அங்க பாருங்கிறான். ஒரு கலக்கலக்கிறேன்றான். சொல்ல போனா நம்ம பாஷையில சொல்ல போனா, என்னை இறக்கி விடுங்க, நான் ஒரு கலக்கலக்கிறேன் பாருங்க, நான் என்ன பண்றேன் அங்க பாருங்கன்றான். யாருக்கு விரோதமாய் தாவீதே நீ யுத்தம் பண்ண போற? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ யுத்தம் பண்ண போற. இஸ்ரவேலர் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள். நீ யாருக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு உன் பட்டயத்தை எடுக்கிற? யாருக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு நீ ஆயத்தம் ஆயிட்டு நாங்க வந்து நான் செய்யறத பாருங்கன்னு சொல்ற? இஸ்ரவேலுக்கு விரோதமாக. தாவீதுடைய லைஃப்ல எப்படி ட்ராக் மாறி போச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் சின்ன விஷயத்துல இவன் ஒரு இஸ்ரவேலன், இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன், தன்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போறதுக்கு ரெடி நினைக்கிறான். அங்க வந்து பா என்ன செய்யறான். சொன்ன உடனே டக்குன்னு இவனுக்கு ரிவார்டு அறிவிக்கப்பட்டது. நீங்க வந்து சுத்தத்துல நீ, ஏன்னா இவனுக்கு அவன் நல்ல நம்பிக்கை இருக்குது. செய், நீ என்னைக்கு நீ தான்பா எனக்கு மெய்க்காவலன். உடனே போஸ்டிங் கொடுத்துட்டான். போஸ்டிங் கிடைச்சிச்சு தாவீதுக்கு. எங்க? பெலிஸ்திய தேசத்திலே. பெலிஸ்திய ராஜா போஸ்டிங் கொடுக்கிறான் தாவீதுக்கு. எப்படி இருக்குது பாருங்க. ஒரு காலத்திலே பெலிஸ்தீனர்களை பார்க்கும் பொழுது விருத்த சேதனம் இல்லாதவன் என்று சொன்ன தாவீது இன்னைக்கு பெலிஸ்திய தேசத்துல போய் போஸ்டிங் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். யோசிச்சு பாத்தீங்களா? எங்க இருக்க வேண்டியவன் எங்க இருக்கிறான்? இங்க இருந்து அங்க யுத்தம் பண்ண வேண்டிய, அங்க இருந்து இங்க யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். ரொம்ப மோசமான நிலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப கவனிக்கணும். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இவன் தனக்கு தன் ஜீவன் தப்பும்படி இவன் போகும் பொழுது வேற எங்கேயாவது போயிருக்கலாம். ஏன் கர்த்தர் இவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாரே? பெலிஸ்தியன் எவ்வளவு பெரிய, அந்த பெலிஸ்தியன் கோலியாத்துக்கு முன்னாடி சின்ன பையனா இருக்கும்போது அடிச்சானே, அன்னைக்கு சவுலுக்கு முன்னால நிற்கும் போது எவ்வளவு சவால் விட்டான். ஒரு தடவை சிங்கம் வந்தபோது நான் கிழிச்சு போட்டேன்னு சொன்னான், கரடி வந்தபோது பிச்சு போட்டேன்னு சொன்னான். அந்த தைரியம் இன்னைக்கு எங்க போச்சு? அந்த விசுவாசம் இன்னைக்கு எங்க போச்சு? இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனும் அந்த சிங்கத்தை போலவும் கரடியை போலவும் இருப்பான்னு சொன்னானே, அந்த விசுவாசம், அந்த தைரியம், அந்த அறிக்கை இன்னைக்கு எங்க போச்சு? போயிடுச்சு. போய் இவன் பெலிஸ்திய தேசத்தில் அடைக்கலமானால், அந்த ராஜாவினிடத்தில் அடைக்கலமானால், அவனுடைய நன்மையை வாங்கிக் கொண்டான். அவனோடு கூட சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தத்துக்கு போறதுக்கு ரெடினு வந்து நிற்கிறான். அவனும் போஸ்டிங் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான். நீங்க அடுத்த அதிகாரம் படிச்சீங்க, திரும்பி வந்து பார்க்கும் பொழுதுதான் எல்லாம் க்ளோஸ், பட்டது எல்லாம் போயிடுச்சு. இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு தேவ பிள்ளை சரியான ரைட் ஃபெலோஷிப்ல இருக்கணும், தேவ ஜனங்களோடு சரியான ஃபெலோஷிப்ல இருக்கணும். தேவ பிள்ளைகள் தவறான இடத்துல கர்த்தரை பகைக்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமானவர்கள், கர்த்தரை பின்பற்றாதவர்கள், கர்த்தருக்கு விரோதமான சிந்தனை உள்ளவர்கள், வாழ்க்கை உள்ளவர்களோடு ஐக்கியம் பாராட்டக்கூடாது. நம்முடைய ஃபெலோஷிப் கரெக்டா இருக்கணும். கர்த்தருக்கு விரோதமான சிந்தனை கொண்ட பெலிஸ்தியரோடு ஒருபோது நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அவரோட நெருங்கி பழகினால் அவங்க சொல்றதுக்கு நம்ம சம்மதிக்க வேண்டி இருக்கும், அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்ட வேண்டி வரும். ஒருபோதும் அவிசுவாசி என்றால் ஒரு லெவல் தான் வைக்கணும். கர்த்தரை பின்பற்றாதவர்கள், கர்த்தருக்கு விரோதமானவர்கள், கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதவர்கள் என்னைக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தெரியும். அவங்களோட கொஞ்சி குலாவிட்டு இருக்கக்கூடாது, நெருங்கி பழகிட்டு இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடும். நாளைக்கு உங்களை அறியாமலேயே, தாவீது கொஞ்சம் கூட யோசிக்க முடியல பாருங்க, உங்களை அறியாமலேயே கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்படி அந்த நபர்கள் உங்களை நடத்திடுவாங்க. அப்பதான் என்ன நடக்கும்? எல்லாம் போயிடும். எல்லாம் போகும்போது தான் தெரியும், ஐயோ ஏன் போச்சு, தப்பான இடத்துல போய் நின்று தப்பான இடத்துல நம்ம ஐக்கிய வச்சமே அதுதான் இதுக்கு நடந்ததுன்னு அது போன பிறகுதான் தெரியும். ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளின் ஐக்கியம் ரொம்ப கவனம். என்னைக்குமே சொல்ல, சபை ஒரு குடும்பம், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், அந்த ஒரு காரியத்தில் அந்த ஐக்கியத்தில் கவனமா இருக்கணும். அவிசுவாசிகளோடு நம்முடைய வாழ்க்கை வெளியில சம்பந்தம் கலந்து போகக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் நமக்கு எல்லாமே, நமக்கு அட்வைஸ்ல இருக்கணும், நம்ம கான்டாக்ட்ல இருக்கணும். எந்த ஒரு ஆலோசனையும் வெளியில போய் நீங்க வாங்கி அந்த சம்பந்தம் கலந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை அறியாமலேயே நீங்கள் வெளியில போயிடுவீங்க. போகும்போது தெரியாது, இழப்பு வரும் பொழுதுதான் தெரியும். போகும்போது தெரியாது, எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை, இந்த 30 அதிகாரத்தில் ஏற்கனவே நிறைய தடவை பிரசங்கிச்சிருக்கிறேன், ஆனா இப்ப சும்மா ஹைலைட் பண்ற, படிக்க டைம் இல்லை. தாவீது நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். அவனோடு கூட 600 பேரும் அவனுக்கு விரோதமாய் எழும்பினாங்க. தாவீதை கல்லறிய வேணும்னாங்க, ஏன்னா இவனை நம்பி வந்து கடைசியில் எல்லாம் போச்சு. அவன் கூட இருந்தவங்களும் அவனுக்கு விரோதமாயிட்டாங்க. அப்பதான் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்திக் கொண்டு அவன் அங்கு ஆசாரின் ஒருவனை அழைத்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். ஆண்டவரே, நான் அந்த பெலிஸ்திய தண்டை, நான் அந்த அமலிக்கியர்களை பின்தொடர வேண்டுமா? அதை எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேனா? கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். திடப்படுத்திக் கொண்டான் என்ன அர்த்தம்? இப்பொழுது தன்னுடைய குறைவுகள் தவறுகள் எல்லாத்தையும் சரிப்படுத்தி கர்த்தரோடு தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தரோடு இருந்த உறவு சரியில்லாம போன காரியத்தை சரிப்படுத்திக் கொண்டான். ஆண்டவரே, இந்த ராங் ஃபெலோஷிப் வச்சது தப்பு, அவங்களோட சம்பந்தம் கலந்தது தப்பு, அவன் பட்டணத்துல போய் இருந்தது தப்பு, யுத்தத்துக்கு போறேன்னு சொல்லி நான் ஆயத்தமானது தப்பு, உணர்ந்து எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அவன் தன்னை சரிப்படுத்துறான். சரிப்படுத்தின உடனே கர்த்தர் அவனோட பேச ஆரம்பிக்கிறார். போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். போறாங்க, 19:30 மாத்திரம் வாசிக்கலாம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும்
பெரியதிலும்,
பெரியதிலும்
குமாரரிலும்,
குமாரரிலும்
குமாரத்திகளிலும்,
குமாரத்திகளிலும்
ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும்,
ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும்
தாவீது திருப்பிக் கொண்டான்.
தாவீது திருப்பிக் கொண்டான். இதெல்லாம் கிடைச்சிருச்சு. அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி தன் குறைவையெல்லாம் உணர்ந்து கர்த்தரோடு மறுபடியும் தன்னை சரிப்படுத்திக் கொண்டு அவன் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான், பதில் சொல்றாரு. அந்தபடி அவன் செய்யறான், எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொள்ள செய்தார். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஃபெலோஷிப் கவனிங்க, யாரோடு உங்களுடைய ஐக்கியம் கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவிசுவாசிகளோடு, கர்த்தரை பகைக்கிறவர்களோடு, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களோடு உங்களுக்கு நெருக்கம் இருக்குமானால் இன்றைக்கு சொல்றேன், கட் பண்ணிடுங்க, கவனமா இருங்க. அது உங்களை அறியாமலேயே உங்களை கொண்டு போய்விடும். அது உங்களை அறியாமலே, உங்களுக்கே தெரியாது எங்க போறீங்க, உங்களுக்கே தெரியாது. உங்களை கொண்டு போய் இழப்பு வரும்போதுதான் உங்களுக்கு தடுமாறுவீங்க, அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஜாக்கிரதையா நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கணும். மூன்றாவது, எல்லாவற்றையும் இழந்த இன்னொரு இடத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14 ஆதியாகமம் 14 11 12 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்கள் சோதோமிலும்,
குமராவிலும்
உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும்,
போஜன
பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு,
எடுத்துக்கொண்டு
போய்விட்டார்கள்.
ஆபிராமின்
சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது லோத்துடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். லோத்துக்கு இந்த புத்திய வராதான்னு தெரியல. அவன் லைஃப்ல இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். இங்கே லோத்து சோதோமிலே குடியிருக்கிறான். குடியிருக்கும் பொழுது அவனுக்கு அந்த சோதோம் தேசத்து ராஜாவுக்கும் விரோதமான வேறு 5 ராஜாக்கள், இந்த சோதோம் ராஜாவுக்கும் இன்னும் சில ராஜாக்களுக்கும் விரோதமாக ஒரு யுத்தம் நடக்குது. இது இன்னும் சொல்ல போனா இது கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்ட் வார் மாதிரி இது இங்க நடக்கிறது. சோதோமின் ராஜாவோட இங்க 3 ராஜா இருக்கிறாங்க, 4 ராஜாக்கு ஒரு டீம் சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு எதிராக 5 ராஜாக்கள் டீம் சேர்ந்துருக்கிறாங்க. இது ஒரு தனி இண்டிவிஜுவல் வார் கிடையாது, ஒரு வேர்ல்டு வார் நடக்குது. அப்ப அந்த 5 ராஜாக்கள் வந்து இவங்களோட மோதுறாங்க, இந்த 4 ராஜாக்கள் வந்து மோதுறாங்க. மோதும் பொழுது எதிரணி ஜெயிச்சிருச்சு. சோதோமின் ராஜா தோத்து போய்விட்டான். தோற்று போன உடனே சோதோமில் இருக்கிற எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. கொள்ளையடிச்சிட்டு போகும் பொழுது இந்த பட்டணத்தில் லோத் இருக்கிறான், அவனுடைய மனைவி பிள்ளைகள் மற்றும் ஆஸ்திகள் ஏராளம். லோத்துக்கு பெரிய சொத்து இல்லையா, அவனுடைய சொத்து பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு ஆஸ்தி இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆஸ்திகள் எல்லாவற்றையும் சேர்ந்து அந்த ராஜாக்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்படி கொள்ளையடிக்கப்பட்டு போனதான அந்த பொருட்களை பின்பு அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனால் இந்த சம்பவத்தில் ஏன் இது நடந்தது? சோதோமின் ராஜாவுடைய இந்த லோத்தருடைய வாழ்க்கையில் எல்லாம் போய்விட்டது, இழந்தான், ஆனால் திரும்பவும் பெற்றுக் கொண்டான். ஏன் இவனுக்கு நடந்தது? வாசிக்கலாம் 13:8 வாசிக்கலாம். ஆபிராம் லோத்தை நோக்கி,
எனக்கும் உனக்கும்,
எனக்கும் உனக்கும்,
என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும்,
என் மெய்ப்பருக்கும்
மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம்,
வாக்குவாதம் வேண்டாம்.
நாம் சகோதரர்,
நாம் சகோதரர்.
இந்த தேசம் எல்லாம்,
இந்த தேசம் எல்லாம்
உனக்கு முன் இருக்கிறதல்லவா,
உனக்கு முன் இருக்கிறதல்லவா.
நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால்
நான்
இடதுபுறம் போகிறேன் என்றான்.
அப்பொழுது லோத்து
தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும்
அழிக்கும் முன்னே
சோவாருக்கு போம் வழி மட்டும்
அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும்
எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள்.
போதும். இப்பொழுது இந்த ஆபிரகாமும் லோத்தும் வருகிறாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே ஏராளமான ஆஸ்தி, அதை பூமி தாங்க முடியாததா இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த மேய்ப்பர்களுக்குள்ளே அடிக்கடி வாக்குவாதம் இருந்துச்சு. எந்த எல்லையில உங்க ஆட்டை கொண்டு வராத, இந்த எல்லைக்கு நீ கொண்டு வராது என்று இவங்க மேய்ப்பர்கள் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டையை தீர்க்கிறதே ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. அப்ப ஆபிரகாம் நல்லதனமாக லோத்தை கூப்பிட்டு சொல்றாப்பா, நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள், நம்ம இந்த மேய்ப்பர்கள் போடுற சண்டையினால கடைசியில் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள மனஸ்தாபம் வந்துடக்கூடாது. அதுல ஒண்ணு செய்வோம், நீ வலது பக்கம் போன நான் இடது பக்கம் போயிடுறேன், நீ இடது பக்கம் போன வலது பக்கம் போயிடலாம், சமாதானமா நம்ம பிரிஞ்சு போயிடலாம். இதனால பிரச்சனை வரும், நமக்கு இவ்வளவு ஆடுகளை வச்சு ஒரே இடத்துல மேய்க்கிறதுக்கு நமக்கு முடியல, ஏன்னா அவ்வளவு புல் தேவையா இருக்கிறது. அதனால நீ டிஃபரெண்ட் பிளேஸுக்கு போயிட்டு நான் வேற இடத்துக்கு போனா நம்ம கம்ஃபர்டபுளா இருந்துக்கலாம் என்று ஆபிரகாம் சமாதானத்தோடு அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறான். லோத்து நின்று பார்க்கிறான், அவன் கிழக்கு பக்கம் திரும்பி பார்க்கிறான், யோர்தான் பக்கத்திலே இருக்கிறதான சமவெளி நல்ல புல்வெளி, ஏன்னா யோர்தானுடைய நதியின் செழிப்பு, நல்ல புல்வெளி இருக்கிறது, நல்ல நீர் வளம் இருக்கிறது, நல்ல வசதி இருக்குது. அதுக்கு பைபிள்ல கொடுக்கிற அந்த கம்பாரிசன் பாருங்க, ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு, கர்த்தருடைய தோட்டம் போல இருந்துச்சான். வேற எந்த கம்பாரிசன் கொடுக்கல பாருங்க. ஏதேன் தோட்டம் தான் த பெஸ்ட் தோட்டம் உலகத்திலேயே. அப்படி ஒரு தோட்டம் உலகத்திலே என்னைக்குமே வரப்போறது கிடையாது. அப்படி ஒரு இடம் இனி சான்ஸ் இல்ல. ஒருவேளை பரலோகத்துல போன ஒரு அப்படி இருக்குமோ தெரியல. ஆனால் பூமியில அந்த செழிப்பு எங்குமே இந்த சான்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு இந்த இடத்துல பைபிள் கம்பேர் பண்ணது, கர்த்தருடைய தோட்டம் போல இருந்து கம்பாரிசன் சொல்றாங்கன்னா என்ன செழிப்பு இருந்திருக்கும் பாருங்க, அவ்வளவு ஒரு செழிப்பு. அடுத்தது எகிப்து மாதிரி இருந்துச்சான். ஒரு பக்கத்துல கர்த்தருடைய தோட்டம், அடுத்த பக்கத்தில் எகிப்து. கர்த்தருடைய தோட்டத்துக்கு எகிப்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பக்கம் செழிப்பு, இன்னொரு பக்கம் எகிப்தின் பாவம், ரெண்டுமே அங்க இருக்குது. அப்போ இந்த லோத்துக்கு அந்த செழிப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, அங்க இருக்கிற எகிப்து மாதிரி இருக்கிற அந்த தெருல இவனுக்கு அது கர்த்தருடைய தோட்டம், ஏதேன் தோட்டம் தான் கண்ணுக்கு தெரியுது தவிர, அதுக்கு பக்கத்துலயும் அங்கே ஒரு எகிப்து இருக்குது அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. எகிப்தும் கர்த்தருடைய தோட்டம் கலந்து இருக்குது, ஆனா இவனுக்கு கர்த்தருடைய தோட்டம் தான் தெரியுது. எகிப்து கண்ணை மறைச்சிருச்சு, ஏன்னா இது அந்த செழிப்பை பார்த்த உடனே எகிப்து கண்ணை மறைச்சிருச்சு, கண்ணுக்கு தெரியல. செலக்ட் பண்ணி போய் இருக்கிறான். என்னைக்குமே ராஜாக்கள் வந்து தேசத்தை மேற்கொள்ளும் பொழுது அதற்கு செழிப்பானவைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. இதுதான் வழக்கம். அப்ப பார்த்தாங்க இந்த இடத்துல செழிப்பான இடம், இறங்கினாங்க, ஜெயிச்சாங்க, எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாங்க. லோத்து அவனும் சேர்ந்து கைதியாகி குடும்பம் போய் எல்லா ஆஸ்திகள் எல்லாம் சுத்தமாக அந்த ராஜாக்கள் ஓட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் இழப்பு ஏற்படுது தெரியுமா? உலகத்தின் ஆஸ்தி, பணம், வசதி, இந்த ஒரு காரியத்தை மாத்திர மனதில் வைத்து நம்ம ஃப்ளோ ஆனா எல்லாம் சுருட்டிட்டு போயிடும். எல்லாம் நம்முடைய லைஃப்ல ஒட்டுமொத்தம் வாஷ் அவுட் ஆயிடும். கவனமா இருக்கணும். தேவ பிள்ளைகள் என்னைக்குமே மணி மைண்டடா இருக்க கூடாது. பணம் பணம் பணம், ஆஸ்தி பணம், இதுல இருந்தா சொல்றேன் ஒரு நாள் டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடும். நிக்காது நிக்காது. கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற ஆஸ்திவாரம் ஆஸ்தி தான் நிலைச்சிருக்கும். நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர், ஐஸ்வர்யத்துக்கு விரோதமானவர் அல்ல. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள் வருகிறது தான் அது நிலைச்சிருக்கிற ஆசீர்வாதம். அது எங்கேயுமே போகாது, சந்ததி சந்ததியாய் அது தொடரும் அந்த ஆசீர்வாதம். ஆனால் அப்படி வராமல் நம்முடைய வாழ்க்கையிலே மணி மோட்டிவிட வெறும் பணம், கர்த்தரை தள்ளிவிட்டு புறக்கணித்து விட்டு வெறும் பணம், இதுக்கு போறவங்க சொல்றேன் அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்க மாட்டாங்க. உலகத்தானுக்கு அதை அனுபவிக்க முடியும், தேவ பிள்ளைக்கு அது அனுமதிக்கப்பட முடியாது. கர்த்தர் கொடுக்கிறது தான் தேவ பிள்ளை அனுபவிக்க முடியுமே தவிர இவன் சுய சித்தத்திலே அவன் அடைகிறதை இவனால் அனுபவிக்கவே முடியாது. வாஷ் அவுட் ஆயிடு. இது லோத்துக்கு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். இது நெக்ஸ்ட் நமக்கு தெரியும், சோதோம் கொமோராவின் மேல் அக்னி இறங்கும் பொழுது, வானத்தில் அக்னி இறங்கும் பொழுது திரும்பி போயிச்செல்லாம். இப்பொழுது எல்லாம் வந்த பிறகு, இப்ப இப்படி எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போன பிறகு இப்பொழுது ஆபிரகாமுக்கு இந்த விஷயம் தெரியுது. உடனே ஆபிரகாம் செயல்படுறார். 14:14 அதுக்கு பிறகு வருகிற வசனங்களை வாசிக்கும், 14 வசனத்துல வாசிக்கலாம்.
தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த
கைப்படிந்தவர்களாகிய
318 ஆட்களுக்கும்
318 ஆட்களுக்கும்
ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ரா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்கோவுக்கு இடது புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும்
ஸ்திரீகளையும் ஜனங்களையும்
திருப்பிக் கொண்டு வந்தது
ஆபிரகாம். இழந்தது லோத்து, திருப்பிக் கொண்டு வந்தது ஆபிரகாம். பாதுகாப்பு ஆபிரகாம் தெரிஞ்சு இவன் வாலண்டியரா புறப்பட்டு போறான். இவனோட வீட்டுல 318 வேலைக்காரங்களை வச்சிருக்கான் ஆபிரகாம். அந்த 318 பேருக்கும் பட்டயத்தை கொடுத்து போய் எல்லாத்தையும் மொத்தத்தை மீட்டுக் கொண்டு வந்து விட்டான். இதை மீட்டுக் கொண்டு வந்த ஆபிரகாம் யார்? தெய்வ சமூகத்தில் விசுவாசத்தோடு வாழ்கிறவன், தெய்வ சமூகத்தில் கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தரோடு நெருங்கி வாழ்கிறவன், அவன் தான் மீட்டுக் கொடுக்க முடியும். இன்னைக்கு சொல்லுகிற வாழ்க்கையில இந்த லோத்தை போல சில விஷயங்களை இழக்கலாம், இழந்திருக்கலாம். யார் மீட்டுக் கொடுப்பாங்க தெரியுமா? விசுவாசம் உள்ளவர்களும் துதித்து ஆராதனை செய்கிறதான பலி செலுத்துகிற ஆபிரகாம் தான் மீட்க முடியும். அதுதான் சபை. தேவ சமூகத்தில் கொடுக்காய் ஜெபிக்கிற, விசுவாசத்தை போதிக்கிற சபை, அதுதான் இழந்து போகிறதை உங்களுக்கு மீட்கிறதற்கான வழியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம், சபையின் ஐக்கியம். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஆபிரகாம் இவன் வந்து எல்லாத்தையும் மீட்டுக் கொடுக்கிறான். நமக்காக ஜெபிக்கிற ஒரு சபை இருக்கணும், நமக்காக விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு சபை இருக்கணும், நமக்காக தேவ சமூகத்தில் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு சபை இருக்கணும். அதுதான் இழந்தவைகளை நமக்கு மீட்டுக் கொடுக்க முடியும். இந்த லோத்துக்கு நான் உண்மையை சொல்ல போன ரொம்ப பரிதாபம் என்னன்னா, சரி இப்பதான் இது நடந்துச்சு இல்ல, இப்பதாவது தன்னை திருத்திக்கலாம், இல்ல இப்பதான் இந்த இடத்துல இருந்து எல்லாம் போச்சு, சரிப்பா ஆபிரகாம் இப்ப புரிஞ்சிச்சு, இனி நான் ஜென்மத்துக்கும் அந்த சோதம் பக்கமே போக மாட்டேன்னு இடத்த காலி பண்ணிருக்கலாம், இல்ல இப்ப பார்த்து அடிப்பட்ட பிறகாவது இடத்த மாத்திருக்கலாம், இல்ல இப்ப இடத்த மாத்த மறுபடியும் போய் அங்க சோதனை இருக்கிறான், என்ன கொடுமை பாருங்க. இப்பதான சோதனை உனக்கு அடி பொழுது எல்லாம் போச்சு, இப்ப மறுபடியும் அதே சோதனைக்கு போய் இருந்துட்டான். கடைசியிலே நியாய தீர்ப்பு வந்துச்சு சோதனைக்கு, அது வரும் பொழுது ஆபிரகாம்னாலையும் மீட்க முடியல, ஆபிரகாம் கூட மீட்க முடியல. ஆபிரகாம் மண்டாடி பாக்குறான், 50, 45, 40, 30, 35 10 வரைக்கும் மண்டாடி பாக்கிறான், இந்த ஆபிரகாம்னாலையும் கூட மீட்க முடியல. முதல் கட்டத்தில் ஆபிரகாம் மீட்டு கொடுத்துட்டான், சபை மீட்டு கொடுத்துருச்சு, ஆனால் திருப்பியும் அதே காரியத்தை செய்தால் சபை கூட மீட்க முடியாது. இந்த ஆபிரகாம் ஏற்கனவே ஒரு தடவை அவனுக்கு மீட்டு கொடுத்தான், திரும்பி நீ அதே இடத்துக்கு போயிருந்தீனா அந்த ஆபிரகாம் கூட மீட்க முடியாது. அவன் ஜெபிச்சு பார்த்தான், தலையில நின்று ஜெபிச்சு பார்த்தான் ஆபிரகாம், ஒண்ணு நடக்கல. திருப்பி அதே காரியத்தை நீ செய்தால் உன்னை யாருமே காப்பாற்ற முடியாதுங்கிற. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இழப்புகளுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்குது. இஸ்ரேல் ஜனருடைய இழப்பு எல்லாத்தையும் இழந்தாங்க, விளைச்சல் எல்லாம் இழந்தாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய பாவம் கத்தரி விட்டு போனது. அடுத்ததாய் பார்க்கும் பொழுது இங்கே நாம் தாவீது எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய காரியம் என்ன? தவறான ஐக்கியம், எல்லாத்தையும் இழந்தான். மூணாவது இங்கே லோத்து, இவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இவன் கத்தரை நம்பாமல் ஆஸ்தியை செல்வத்தை நம்பி போனான், எல்லாத்தையும் இழந்தான். ஒரு தடவை அடிபட்டான், அப்பவும் புத்தி வரல, மறுபடியும் அதே சோதனை போய் குடியிருந்தான். கடைசியில யாருமே மீட்கப்பட முடியாத நிலைமைக்குள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. கத்தர் இழந்ததை திரும்பி கொடுப்பார், புத்தியா நடந்து கொள்ளணும். இழந்த வருஷத்தின் முடிவில் கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பேங்கிறாரு, புத்தியோடு நடந்து கொள்ளணும், ரொம்ப கவனமா நடக்கணும். அதன் பிறகு பழைய தவறுகள் வந்துடக்கூடாது. ஜாக்கிரதையோடு கர்த்தரை பின்பற்றினால் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கும், நிறைவா இருக்கும். நம்ம தொடர்ந்து செழிப்பிலை முன்னேறிட்டே போயிட்டே இருக்கும். ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி பட்சித்து போட்டது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்று போட்டது, முசுக்கட்டை பூச்சி விட்டதை பச்சை புழுக்கள் தின்று போட்டது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் இழந்த எல்லா விளைச்சல்களையும் திரும்ப நான் உங்களுக்கு அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டிலே நீங்கள் சிலவற்றை இழந்திருக்கலாம், உங்கள் ஜெப அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், வேத தியானிப்பின் வாஞ்சையை இழந்திருக்கலாம், கர்த்தர் பேரில் இருக்கிற வைராக்கியத்தை இழந்திருக்கலாம், பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், சரீர சுகத்தை இழந்திருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், ஏதோ ஒன்றை நீங்க இழந்திருக்கலாம், உங்கள் சமாதானத்தை நீங்க இழந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அதையெல்லாம் திரும்பி நான் தரப்போறேன், திரும்பி நான் தரப்போறேன், மறுபடியும் நான் எல்லாவற்றையும் நான் திரும்பி தருவேன், மீண்டும் நான் எல்லாவற்றையும் திரும்பி நான் கொடுப்பேன், திரும்பி நான் கொடுப்பேன், இழந்தது எல்லாத்தையும் நான் திரும்பி கொடுப்பேன். இது கர்த்தருடைய விருப்பம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அதை கர்த்தர் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்தாங்க, திரும்பி கொடுத்தார். உபவாசித்து அழுது புலம்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் திரும்பி கொடுத்தார். தாவீது இழந்தான், கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்பி கொடுத்தார். லோத்து இழந்தான், அவனுக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்பி கொடுத்தார். ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமாய் போய் முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்து திரும்ப பெற்றுக் கொண்டாங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் தன்னை சரிப்படுத்திக் கொண்டான். தவறான ஐக்கியம், தவறான நோக்கு, தவறான இடத்துல வாசம் பண்ணுதல், இதனால் அவனுக்கு இழப்பு வந்துச்சு. இஸ்ரவேலுக்கே விரோதமாக அவன் யுத்தத்துக்கு கிளம்பினான். அதுதான் அவனுக்கு யுத்தத்தில் அவனுக்கு எல்லாம் இழந்து போகிற ஒரு நிலைமை அவனுக்கு வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்ட உடனே கர்த்தர் இறங்கி அவன் தன்னை சரிப்படுத்திக்கிட்டதுனால அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து எல்லாத்தையும் திரும்பி கொடுத்துட்டாரு. ஆனால் லோத்துடைய காரியம் ரொம்ப பரிதாபம். லோத்துடைய வாழ்க்கையில ஏற்கனவே அவன் ஆஸ்தியை நம்பி போனான். ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறதானே அந்த சோதோமை பார்த்து போனான். ஆனா பக்கத்திலேயே எகிப்து இருக்கிறது அவன் கண்ணுக்கு புரியல. ஏதேன் தோட்டமும் எகிப்தும் பக்கத்துல தான் இருக்குது. ஆனா அந்த ஏதேன் தோட்டம் எகிப்தை கண்ணை மறைச்சிருச்சு. அதுதான் காரியம். எகிப்தின் பாவம் அங்க இருக்குது. ஆனா ஏதேன் தோட்டத்தின் செழிப்பு, அந்த எகிப்தின் பாவத்தை அவன் கண்ணுக்கு மறைச்சிருச்சு. போயிட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார், இழந்ததெல்லாம் திரும்பி கொடுத்தார். ஆனா அவன் அன்னைக்காவது திரும்பி இருக்க வேண்டாமா, மறுபடியும் அங்கேயே போய் வாழ்ந்தான். மறுபடியும் அந்த செழிப்பை விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. திருப்பி அங்கேயே போய் குடியிருந்தான். அடுத்த முறை நியாய தீர்ப்பு வரும் பொழுது ஆபிரகாம் கூட காப்பாற்ற முடியல. அவன் ஜெபிக்கிறான். ஆபிரகாம், ஆபிரகாம் எதற்கு அடையாளம்? ஜெபிக்கிற ஒரு சபைக்கு அடையாளம், விசுவாசத்திற்கு அடையாளம். விசுவாசத்தை போதிக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் ஆபிரகாம் ஒரு அடையாளம். அவன் தான் மீட்டுக் கொடுக்கிறவன். அவன் சபை அதற்கு அடையாளமாக இருந்தான். ஆனா மறுபடியும் அதை தவறாம செய்யும் பொழுது அந்த ஜெபிக்கிற சபை கூட, அந்த விசுவாசத்தை போதிக்கிற சபை கூட மறுபடியும் அவன் தவறு செய்யும் பொழுது அவனை காப்பாற்ற முடியல. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் இழந்ததை திரும்பி தருவார். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி கட்டி ஜாக்கிரதையோடு அதில் நீங்கள் முன் செல்ல வேண்டும். கர்த்தர் இந்த நேரத்தில் பார்த்த ஆண்டவரே, இன்னைக்கு நான் கேட்டது போல நான் உபவாசித்து என் குறைகளை எல்லாம் அறிக்கையிட்டு நான் பரிசுத்தமாக போறேன்ப்பா. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வாதத்திற்காக இதுவரைக்கும் நான் உபவாசிச்சிருக்கிறேன், பிரச்சனை மாறுறதுக்காக உபவாசிச்சிருக்கிறேன், ஆனா பாவ அறிக்கை பண்றதுக்காக இதுவரைக்கும் நான் உபவாசம் பண்ணலையப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் நான் பாவ அறிக்கை பண்றதுக்காக நான் உபவாசம் பண்ண போறேன். பாவ அறிக்கை பண்றதுக்காக மட்டுமே நான் உபவாசம் பண்ண போறேன்ப்பா. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் தாவீதை போல என்னை நான் திடப்படுத்திக் கொண்டு, உங்களுக்குள் என்னை திடப்படுத்திக் கொண்டு நான் இனிமேல் ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழ போறேன்ப்பா. கர்த்தருக்கு சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நான் இழந்ததை நீங்க திரும்பி தருவீங்க, ஆனா நான் லோத்து மாறி நான் திரும்பியும் பழைய இடத்துக்கே போகாமல் என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இழந்ததெல்லாம் எனக்கு திரும்பி தருவீங்க, ஆனால் லோத்து மாறி நான் மறுபடியும் பழைய இடத்திலேயே போய் உட்கார்ந்துராதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி இருக்கக்கூடாதப்பா. மறுபடியும் அதே ஆஸ்தியை, அதே செல்வத்தை, அதே சொத்தை, அதே வசதிகளை, அதே வயல் நிலங்களையே பார்த்து நான் அந்த இடத்தை நான் அங்கேயே திரும்பி போய் உட்கார்ந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களோடு கூட நீங்க உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேசி இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் எங்களை தொடர்ந்து புடமிடட்டும், எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கட்டும். உமக்கு முன்பாய் செம்மையானவர்களாய் எங்களை மாற்றி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நன்மைகளை திரும்பவும் பெற்று அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களுக்கு நீங்க திரும்பவும் எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புறீங்க. இழந்ததை எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க விரும்புறீங்க. அதை நாங்கள் ஜாக்கிரதையாய் தங்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமாக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.